திராவிடர் தலைவர், இந்த நாட்டின் செல்வம், சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிலிர்த்திடச் செய்யும் செந்தமிழ் காவலன், சிங்க நடையும் சிங்கார தென்றல் நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவி நடையும் புதிய உரை நடையில் கண்ட பூமா, பூரிப்பால் தம்பிமார் படை மீது ஒளியோட்டும் கோமா, தங்கத்துட் தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா அவர் புகழ் வாழ்க. அண்ணாவின் நூற்றாண்டு விழாவின் தொடர் சொற்பொழிவில் இது 7வது சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக தமிழ் பல்கலைக்கழகத்தின் இன்றைய நாடகத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ரவீந்திரன் அவர்கள் அண்ணாவின் நாடகங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். நண்பர் ரவீந்திரன் அவர்கள் நாடகத்தில் முழுமையாக ஆத்மார்த்தமாக ஈடுபாடு கொண்டவர். ஏதோ பிழைப்புக்காக ஏதாவது ஒரு வேலை பார்க்க வேண்டும், அது இந்த துறையிலே வேலை பார்க்கலாம் என்றுதான் பல பேரும் இப்பொழுது வேலை பார்ப்பது பழக்கமாகிவிட்டது. ஆனால் ரவீந்திரன் அவர்கள் நாடகத்தில் மிகவும் ஈடுபட்டு அந்த துறையிலே பணியாற்றுகிறவர். அவ்வை சண்முகம் அவர்களுடைய நாடகக் குழுவை பற்றிய ஆய்வு செய்து அதிலே முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் உண்மையாகவே நாடகத்துறையிலே சிறந்த ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்று முனைந்து செயல்படுகிறவர். பல ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனை வருஷம் இருக்கும் பல நாடகம் 1988 பாலர் நாடகங்கள், பாலர் நாடக சபா நாடகங்கள் என்ற ஒரு கருத்தரங்கத்தை பல்கலைக்கழகத்திலே நடத்தினார். ரொம்ப பேருக்கு அதை பற்றி தெரியாது. பாலர் சபா நாடகங்கள் என்று சொன்னால், சங்கரதாஸ் சுவாமிகளுடைய காலத்தில் நடிப்பதற்கு பெரியவர்களை வைப்பதில்லை, சிறு வயது பையன்களை வைத்துத்தான் நாடகங்களை சங்கரதாஸ் சுவாமிகள் நடத்தினார். அதிலே நடித்த பால நாடகத்தில் அந்த சபாவிலே நடித்தவர்கள் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய நடிகர்களாக வந்தார்கள். அது அந்த நாடகங்கள் எப்படி இயங்கின அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு கருத்தரம் நடத்தினார். அன்றைக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் காலத்தில் இருந்து அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய நாடக கலைஞர்கள் எல்லாம் டிஎன் சிவதான பிள்ளை, எம்என் கண்ணப்பா, இன்னும் பலர் எனக்கு பெயர் நினைவுக்கு வரவில்லை, எல்லோரும் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய சொற்பொழிவு நடந்தது, விவாதம் நடந்தது, மிக அருமையாக நடந்தது. அதில் ஒரு கண்காட்சி வைத்தோம், புத்தகங்களெல்லாம் கண்காட்சி வைத்தோம். அந்த காலத்தில் வந்த நாடகங்கள், ஹரிச்சந்திரா நாடகத்துக்குன்னு புத்தகங்கள் இருந்தன. ஹரிச்சந்திர விலாசம் இருக்கும், ஹரிச்சந்திர நாடகம் என்று இருக்கும், மூக்கப்பகலார் ஆடி வருகிற ஹரிச்சந்திர நாடகம்னு புத்தகம் இருக்கும், அது அச்சு போட்டார்கள். இதை பல பேரும் படிச்சு வைப்பாங்க. எப்படின்னா, அந்த நாடக புத்தகத்தை எடுத்து படிச்சு வச்சிருப்பாங்க எல்லாரும். ஒரு கேரக்டருக்கு ஆள் வேணும்னா இன்னொருத்தர் கேரக்டர் செய்வான், ஏன்னா அதை படிச்சு வச்சிருப்பான் பாடம். இப்படியெல்லாம் நடந்தது, எப்படி நாடகம் வளர்ந்தது என்பதற்கெல்லாம் அந்த கருத்தரங்கத்தை ரவீந்திரன் நடத்துகிற பொழுது கோட்டையூரிலே வாழ்ந்த நூலக வித்தகர் ரோஜா முத்தையா செட்டியார் அவர்கள் வீட்டுக்கு போய் பழைய நாடக புத்தகங்கள்லாம் காட்டினார். அவருக்கு இருந்த ஆர்வம், ரவீந்திரனுடைய ஆர்வத்தை பார்த்து தன்னிடமிருந்த நூல்கள் எல்லாம் காட்டினார். ஒரு பேப்பர் கூட அவர்கிட்ட வெளியே போகாது, அப்படி பாதுகாத்தார். ஆனால் அவர் இவருடைய ஆர்வத்தை பார்த்து தங்கிட்ட இருக்கிற பழைய நூல்களை கட்டி கொடுத்தார் இவர் கையில். அது கொடுத்தது போதாது என்று நாடகம் நடக்கிற அன்று காலை செட்டியாரே ஒரு அம்பாசடர் காரில் தன்னுடைய மனைவியையும் மகளையும் அனுப்பி ஒரு 300 புத்தகங்களை காட்சிக்கு வைக்க சொல்லி அனுப்பிச்சார். எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய ரவீந்திரன் அவர்கள் நாடகத்துறையிலே ஆய்வில் எவ்வளவு ஆர்வத்துடன் ஈடுபட்டார் என்பதை அந்த அறிவுலக மேலையான செட்டியார் அவர்கள் அறிந்தார்கள். அதை உணர்ந்ததுனால அந்த புத்தகங்களை கொடுத்தனுப்பிச்சார். வெளியே ஆக்கி முடி புத்தகத்தை போய் ஒருத்தர் தொட முடியாது செட்டியார்கள். இப்படி பல வகையில் ஆய்வு செய்த நம்முடைய ரவீந்திரன் அவர்கள் அண்மையில் அண்ணாவினுடைய செவ்வாறு என்கிற கதை, எல்லாருக்கும் அண்ணா பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, கதையை படிச்சிருப்பானோ இல்லையோ, இந்த செவ்வாறு என்கிற கதை மிக புகழ்பெற்ற கதை. அந்த கதையை நாடக வடிவமாக்கி பல்கலைக்கழகத்திலே அந்த நாடகத்தை நடித்து நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். மிகப்பெரிய செலவில் அரங்கேற்றி அது வீடியோ பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கே அதை கொடுத்துருக்கலாம், அதை நான் அறிவிக்கவில்லை. அந்த நாடகத்தை இன்னொரு முறை அறிவித்து விட்டு டிவியில் போட்டு காட்டுவதாக நான் இருக்கிறேன். இப்போ அண்மையில் அவர் செய்த சாதனை, செவ்வாறு கதையை நாடகமாக்கி அதை அரங்கேற்றி காட்டியிருப்பது. அதை இப்போ அரங்கேற்றி காட்டுறதுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. என்கிட்ட வசதி இருந்தால் மறுபடியும் இந்த நாடகத்தை அரங்கேற்றலாம், அல்லது பல பேர் உதவி செய்தால் மறுபடியும் தஞ்சையிலே அதை செய்து காட்டலாம். அண்ணாவுடைய நாடகங்களை நடித்து காட்டுவதற்கூட அதை அரங்கேற்ற வேண்டுமானால் இன்றைக்கு நடிப்பதற்கு ஆள் இல்லை, அந்த வசனத்தை பேச ஆள் கிடையாது, அந்த அரங்கத்தை நிர்மாணிக்கவும் முடியாது. அதை முடிக்க வேண்டுமானால் நிறைய செலவாகும். அதுக்கு ஆட்களை நான் பல மாதம் தயார் செய்ய வேணும். முடியுமானால் அதையும் செய்து பார்க்கலாம் என்பது நம்முடைய ஆசை. அண்ணாவின் நாடகங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்முடைய ரவீந்திரன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். ஆகவே இது தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாருக்கும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டுல பல பேருக்கு ஏற்பட்ட வைத்தறிச்சல்ல அண்ணாவை பற்றி குறைபட்டு கொண்ட காங்கிரஸ்காரர்கள், மற்றவர்கள், அவர் தோற்று போனவர்கள் எல்லாம் சும்மா வேஷம் போட்டு நடித்து காட்டி மக்களை மயக்கி அவர் ஓட்டு வாங்கி விட்டார், சினிமா காரனை வச்சு ஓட்டு வாங்கிட்டார், திராவிட முன்னேற்ற காரணம் வெற்றி பெற்றது எம்ஜிஆரால் தான், சினிமாக்காரர்களை வைத்து மக்களுக்கு பெரிய அறிவு வளர்ச்சி கொடுக்காமல் ஏமாற்றி வெற்றி பெற்றவர், அரசியலில் இந்த மாதிரி சினிமா துறை போன்ற கலையெல்லாம் கலந்து அரசியலுடைய மேன்மையை கெடுத்து விட்டார், இதெல்லாம் எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டு. பொதுவுடைமை கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் பேசுறதுக்கு பிறந்த உரையாளர் நாங்கள் தான் அப்படின்னு அவங்க அபிப்பிராயம் எப்பவுமே. அதனால திராவிட முன்னேற்ற 51 உறுப்பினர்கள் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை சட்டசபையில் 51 உறுப்பினர்களை வைத்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சி 57 அண்ணா தேர்தலில் நிற்பது என்று முடிவெடுத்தவுடன் திமுக வளர்ந்து கொண்டே இருந்தது, கம்யூனிஸ்ட் கீழே போயிட்டே இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் எழுந்திருக்க முடியல, இன்று வரையில முடியல. ஏன் என்று கேட்டால், அப்போது சொன்னார்கள், நாங்கள் பொருளாதாரம் பேசுகிறோம், அண்ணாதுறைக்கு பொருளாதாரம் தெரியாது, அரசியல் தெரியாது, அவர் ஏதோ மயக்குகிறார் என்று சொன்னார்கள். அதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு இன்றும் பலர் சினிமா நடிகர்களை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்த முற்படுகிறார்கள். எல்லாரும் சினிமா நடிகரை வச்சு அரசியல் நடத்தினா, இப்ப சினிமா நடிகர்களே வந்துட்டோம், எங்களை வச்சுதானே ஓட்டு வாங்குறீங்க, வாங்க எம்ஜிஆர் வந்தார் வாங்க என்று வந்து விட்டார்கள். ஆனால் உண்மையில் அண்ணா அவர்கள் கலை உலகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவம் தேடி கொடுத்தார். கலை உலகத்தில் இருக்கிறவனை வச்சுக்கிட்டு அண்ணா பழைக்கல, அண்ணாவால் கலை உலகத்தில் இருக்கிற கலைஞர்களுக்கு கௌரவமும் மரியாதையும் வந்தது. கூத்தாடி என்று பெயர் வைத்திருந்த நடிகர்களுக்கெல்லாம் கலைஞர்கள் என்ற முத்திரை அண்ணாவால் வந்தது. அப்படித்தான் அவர் கலையை பயன்படுத்தினார். அண்ணா அவர்கள், நான் பெரிய நாடகாசிரியர் அல்லது பெரிய கதையாசிரியர் நாவலாசிரியர் கட்டுரை ஆசிரியர் எழுத்தாளர் என்று புதுவை புத்தரை போல ஜெயகாந்தனை போல கல்கியை போல எழுத்தாளர் என்று பெயர் வாங்குவதற்காக அண்ணா எழுதவில்லை. அண்ணா தன்னுடைய கருத்துக்களை விளக்குவதற்கு பல்வேறு ஊடக சாதனங்களை கையாண்டார். கட்டுரை எழுதினார், கதை எழுதினார், நாடகம் எழுதினார், சினிமாவுக்கு வசனம் எழுதினார், கடிதம் எழுதினார். எல்லாம் கருத்துக்களை பரப்புவதற்காக அவர் எழுதிய எழுத்தின் வலிமையால் அவை இலக்கியமாக போய்விட்டன. மகாத்மா காந்தி கதை எழுதுறதுக்காக எழுதலையே. இன்றைக்கு அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் 100 தொகுதிகளாக இன்றைக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. காந்தி ஒன்றும் எழுத்தாளர்கள் பேர் வாங்கிக்கிறதுக்கு இல்லை, ஆனால் அவர் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு இலக்கியம். அப்படித்தான் அண்ணாவும் தன் கருத்துக்களை சொல்லுவதற்கு எழுத தொடங்கினார். அவை இலக்கியமாக போனன போயின. அப்படி அவர் எடுத்துக்கொண்ட ஒரு சாதனம் நாடகம். அப்படிப்பட்ட ஒரு நாடகம், எல்லோரும் அறிந்த நாடகம், தஞ்சாவூர்ல ராமநாதன் வருஷக்கணக்காக நடித்திருக்கிறார். ஓடி வழியும் வேலைக்காரி வருஷம் சினிமா ஓடுறது மாதிரி தனோஷம். அப்புறம் அந்த நாடக வசூல்ல கொஞ்சம் குறைந்தால் கேஆர்ஆரே வருவார் நடிக்கிறதுக்கு. அன்னைக்கு கேஆர்ஆர் வருவார்னு சொல்லுவாங்க, வசூல் குறையிற பொழுது. வருஷக்கணக்காக இங்கே நாடகங்கள் நடந்தன. அப்படிப்பட்ட ஒரு நாடகம் ஓடிரவு. அந்த ஓடிரவு நாடகத்தை ஒரே இரவில் அண்ணா எழுதினார் என்று சொல்லுவார்கள். கேஆர்ஆர் நாடக கம்பெனியில் என்ன சீன் செட்டு கையில் இருந்ததோ அதை வச்சுக்கிட்டு அதை எழுதினார். அதுக்கு தாண்டார் போல. இந்த நாடகத்தை திருச்சியிலே நடித்த பொழுது கல்கி அவர்கள் அதை பார்த்தார். அதை பார்த்து விட்டு கல்கி சொன்னார், 4/7/12 1947 கல்கி இதழில் ஆடல் பாடல் என்ற பகுதியில் இதை பற்றி கல்கி எழுதினார். யார் மேடையில் ஏறினாலும் நம்ம ஊரில் ஒரு வழக்கம், இங்கே ஒரு இப்சன் உண்டா, இப்சன்ங்கிற பெரிய அவர் வந்து ஸ்வீடிஷ் நார்வே நாட்டை சேர்ந்த நாடகாசிரியர் ஹென்ரிக் இப்சன். இங்கே ஒரு இப்சன் உண்டா, இங்கே ஒரு வெண்ணாட்சா உண்டா என்று எல்லோரும் ஒப்பாடி வைப்பது வழக்கமாக போய்விட்டது. கல்கி அவருடைய அந்த ஹியூமரஸ் வகையில் அவருடைய நகைச்சுவை பாணியிலே சொன்னார், பெண்ணாட்சா உண்டா இப்சன் உண்டா என்று கேட்டு ஒப்பாடி வைப்பது ஒரு நாகரிகமாகிவிட்டது. இதோ இங்கே ஒரு இப்சன் இருக்கிறார், இங்கே ஒரு பெண்ணாட்சா இருக்கிறார், இங்கே ஒரு கேல்ஸ் வர்தி இருக்கிறார். இப்போ இங்கிலீஷ் படித்தவனுக்கே மறந்து போச்சு, கேல்ஸ் வர்தி என்கிற ஒரு பெரிய ஆங்கில நாடகாசிரியர் ஒரு கேல்ஸ் வர்தி இருக்கிறார் என்று பாராட்டினார். கல்கியிலே நான் சொன்ன அந்த தேதி இதழிலே அதை பற்றி விரிவாக ஒரு கட்டுரை எழுதினார். ஓடிரவை பற்றி இதில் எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்று அண்ணா எழுதலை, ஆனால் அதில் நாடக பாங்கு இருந்தது. அவர் கருத்து பரப்புவதற்கு அந்த ஊடகத்தை அவர் கை கொண்டார். அதை போல எத்தனையோ நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அதனுடைய நாடகத்தன்மையை பற்றி நம்முடைய ரவீந்திரன் அவர்கள் பேசுவார்கள். இன்னொரு முக்கியமான தகவல், கலைஞர்களை நம்பி அவர்களுக்கு பின்னால் அண்ணா போனதில்லை. எல்லா கலைஞர்களும் அண்ணாவுக்கு பின்னாலே வந்தார்கள். நடிகர் பின்னால் அண்ணா போகல. தன்னுடைய பிழைப்புக்காக, தன்னுடைய கௌரவத்திற்காக சினிமா உலகம் கலை உலகம் அண்ணா பின்னாலே கைகட்டி வந்தது. நீ என்னைக்கு இருக்கிறத நினைச்சுக்கிட்டு ரஜினிகாந்துக்கு போய் பார்க்கறது, அவனை போய் பார்க்கறது, இவனை போய் பார்க்கறது, அவன் ஓட்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்றது. 96 தேர்தலில் கலைஞரும் மூப்பனாரும் கூட்டு சேர்ந்து வெற்றி பெற்றார்கள். கலைஞருக்கு அரசியல் தெரியாது, மூப்பனாருக்கு அரசியல் தெரியாது. கூட்டு சேர்த்து வச்சது ரஜினிகாந்த்னு சோழ எழுதுனான். இதெல்லாம் நம்ம ஊரை முட்டாள் கூட அதை நம்பணும். ரஜினிகாந்த் சொல்லிதான் ஜெயிச்சது. ரஜினிகாந்த் ரெண்டு பேராக பெரியாள். அவர் அமெரிக்காவில இருந்து கூட்டு சேர்த்து விட்டாராம், எழுதுனான், சோழ எழுதுனான். இன்னைக்கு நம்மளால அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்தவர் மரத்த அதற்கு பிறகு திமுக ரஜினிகாந்த் ஆதரிச்சா தோத்து போச்ச, அதுக்கு யாரு காரணம்? அடுத்த எலெக்ஷன்லயே யாராவது யோசிக்கிறோமா? இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி. ஆனால் அண்ணா காலத்தில் அப்படி இல்லை. அண்ணா இவர்களை பயன்படுத்தி கொண்டார். எம்ஜிஆர் கேஆர்ஆர், கேஆர்ஆர் தான் திமுகவுக்காக கழகத்தினுடைய கழகத்துக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு தன்னுடைய சொத்து சுகத்தை கட்சிக்கு கொடுத்தார் என்றால் அது கேஆர்ஆர் டி வி நாராயணசாமி. உணர்ச்சி வசப்பட்டு கழகத்துக்கு பணியாற்றிய எஸ் எஸ் ராஜேந்திரன், இவங்கெல்லாம் கட்சிக்காரன், ரெகுலர் கட்சிக்காரன். ராயபுரத்திலே இருக்கிற திமுகவுடைய அலுவலகமாக அந்த அண்ணா காலத்திலேயே இங்கே அறிவகம் என்பது கே ஆர் ராமசாமி அவர்களுடைய நாடகத்தில் கிடைத்த பணத்திலே வாங்கப்பட்ட கட்டடம். திமுகவுக்கு பணம் கொடுத்தேன் என்று சொன்னால் அது கேஆர்ஆர் மட்டும்தான், எம்ஜிஆர் இல்ல. எம்ஜிஆர் கொடுத்த 2 லட்சம் ரூபாயை அண்ணா விருகம்பாக்கம் மாநாட்டில் வேண்டாம் என்று சொன்னார். நீ கொடுக்கிற 2 லட்சம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். அந்த வரலாற்றை எல்லாரும் மறந்துட்டான். இதே எம்ஜிஆர், நான் கலையில் இருப்பதா அரசியல் இருப்பதா என்று யோசிக்கிறேன் என்று ஒரு கூட்டத்தில் பேசினார். ஒரு படம் அவுட். எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ணார். ஒரு படம் காலி. காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்று சொன்னார். ஒரு படம் அவுட். திமுக தொண்டர்கள் அவ்வளவு கூர்மையாக பார்த்தான். அண்ணாவை விட்டு வெளியே போறா என்று தெரிந்த உடனே மண்ணடி போட்டான். அப்படி இருந்தது அண்ணாவுடைய செல்வாக்கு. ஒரு 4-5 இதழ்களுக்கு முன்னால் என்ன பத்திரிகை, ரைசிங் சன்னா, ரைசிங் சன் ஒரு பத்திரிகை வருது, ஆங்கில பத்திரிகை. அதுல எம் எஸ் சோங்கடாஜெல்லாம் மை டேஸ் வித் அண்ணா என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், தொடர் எழுதுகிறார். அதுல ஒரு செய்தி சொன்னார், 57 அண்ணா சட்டமன்றத்தில் இருந்த பொழுது பிலிம் தட்டுப்பாடு ஏற்பட்டது, பிலிம் ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டது, ரா பிலிம். அதனால சினிமா எடுக்கிறதெல்லாம் பாதிக்கப்பட்டது. சினிமா துறையினர்லாம் சேர்ந்து அதை பற்றி குரல் எழுப்பிக் கொண்டார்கள், போராடி கொண்டிருந்தார்கள், ஆர்ப்பாட்டம் பேச்சு எல்லாம் நடந்தது. அப்படியே நடக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் கம்பெனிட்டார், இதற்காக நான் சார்ந்து இந்த அரசியல் கட்சியும் இதற்காக குரல் கொடுக்கவில்லை, நான் சார்ந்து இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கூட இதற்காக குரல் கொடுக்கலன்னு பேசிட்டார் எம்ஜிஆர். அவ்வளவுதான், ஸ்டுடியோவுக்கு போக முடியாதால திமுக முற்றுகிறான், எப்படி பேசினேன், கட்சியை விட்டு போயிட்டியான்னு கேட்டான். அவரால் படத்துக்கு போக முடியல, வீட்டை விட்டு வெளியே போக முடியல, அண்ணா வீட்டில் வந்து கிடந்தார் எம்ஜிஆர். காத்திருந்த அண்ணாவை பார்த்து, இந்த மாதிரி கட்சி தோழர்கள்லாம் வந்து பண்றாங்க அண்ணா, நீ ஏன் அப்படி பேசுன, பேசும்போது அடக்கம் வேணும் இல்லை, எங்ககிட்ட சொன்னீங்களா, என்னகிட்ட கேட்டியா, சினிமா பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுமா, எனக்கு சொன்னீங்களா, நான் முடியாதுன்னு சொன்னனா, ஒண்ணுமே சொல்லாம கட்சி பாடுபடலன்னா எதுக்கு பாடுபடும் கட்சி, அண்ணா கேட்டு அப்புறம் தலையிட்டு சமாதானப்படுத்தி ஒரு பாடம் உண்டாக்குறாரு. இது வரலாறு. நீங்க ஏதோ கலைனா அண்ணா அண்ணா வந்து எல்லா கலைஞர்கள் பின்னாடி போய் அவன் போட்ட பிச்சையில ஓட்டு வந்தது 67, அதனால எம்ஜிஆர் ஜெயித்தது, இதெல்லாம் முட்டாள்தனம். கலை என்பது அண்ணாவுக்கு பிரச்சார கருவி. கலை பிரச்சாரமாக இருக்கலாமா, அது பெரிய கேள்வி. பல காலமாக கேட்கிறார்கள், இன்று வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கலை கலைக்காகவே என்று ஒரு கட்சி, கலை கருத்துக்களை சொல்லுவதற்காக என்று ஒரு கட்சி. கலை கருத்துக்களை சொல்லுவதுதான் சொல்வதற்குத்தான் இருக்கிறது என்பது ராஜாஜியோட கருத்து. அண்ணா அந்த கருத்து உடையவர். அண்ணா கேட்டார், உங்க சமய இலக்கியங்கள் எல்லாம் அந்த கருத்துக்களை பரப்புறதுக்கு சொன்னது தானே, அவங்க பரப்பும்போது நான் பரப்பக்கூடாது என்று அண்ணா கேட்டார். இப்படி கலை உலகத்தையே அண்ணா கைக்குள்ளே வைத்திருந்தார். அதன் விளைவாகத்தான் பராசக்தி படம் எடுக்கிற பொழுது கேஆர்ஆரை வச்சு படம் எடுக்கணும்னு தொடங்கினான். ஏவிஎம் பிக்சர்ஸ்ல அண்ணா சொன்னார்கள், கணேசன் ஒருத்தர் இருக்கான், நல்லா நடிக்கிறவன், அவனை போட்டு எடுன்னு சொன்னார் அண்ணா. ஏதோ ஒரு ஊர்ல நாடகம் நடிச்சிட்டு இருக்காரு சிவாஜி கணேசன், நாடகம் நடிச்சிட்டு இருக்காரு, போய் பாருங்க. போய் பார்த்துட்டு வந்த அந்த பட தயாரிப்பாளர்கள், ஐயோ அவரை வச்சு எடுக்க முடியாத சரியா இல்லை என்று சொன்னார்கள். இது உனக்கு விஷயம் தெரியாதுயா, நீ போட்டு எடுன்னு சொன்னார். முகம் சரியில்லை, அது சரியில்லை, அது போட்டோ ஜெனிக்கா இல்லை, என்னமா டெக்னிக்கலாக சொன்னான், நீ போட்டோ எடுத்துப்பா தெரியும்னு சொன்னார் அண்ணா. படம் எடுத்துக்கோ. அவன் கேஆர்ஆர் வச்சு எடுக்கணும்னு இருக்கான். கேஆர்ஆர் தான் அப்ப ஹீரோ. எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது, எடுத்து முடிகிற பொழுது வெளியிட தயங்கினார்கள். வெளியிட்டா எங்க பெரிய கம்பெனி பேர் கட்டு போகும்னா அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இதை நீ வெளியிடு, உனக்கு நட்டம் ஏற்பட்டால் அந்த கடன் அடைகிற வரையில் நான் உனக்கு கதை தரேன்னு சொன்னார். அண்ணா கேரண்டி கொடுத்து அடிக்க வச்சார் சிவாஜிய. அண்ணா என்ற ஒருவர் இல்லை என்றால் சிவாஜி கணேசன் என்ற ஒரு நடிகன், உலக பெரிய நடிகன், உலகத்துக்கு தெரியாமே போயிருப்பான். ஆனா உலகத்துக்கு தெரிய வச்சவர் அண்ணா சிவாஜி. ஆனால் அந்த கணேசன் சாகர வரையில் ஒரு இடத்துல கூட அண்ணாவால் தான் நான் பிழைக்க வந்தேன், அவரால் உயிர் வாழ்கிறேன் என்று சொன்னதே இல்லை. எவ்வளவு நன்றி கேட்டுத்தான பாருங்க. அதை சொல்லாதோட விளைவு சிவாஜியார் விருது வந்த பொழுது, இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கர் வந்துருச்சு. சிவாஜிக்கு 10 ஆஸ்கர் கொடுத்துருக்கணும், ஒரு ஆஸ்கர் கூட கிடைக்கல. சிவாஜி 800 விருது கொடுத்தான். அந்த விருதை ஜெயலலிதா கையில வாங்கினான் சிவாஜி கணேசன். ஏன் பொய் உண்மையை சொல்லல. நான் அதிகாரம் பூசுகிற பொழுது பெருமாள் மோதியார நினைச்சுக்கிறேன். யார்த்த காய் ஊத்துறது அது அவருடைய நன்றி கட்ட தன்மையினாலே அவருடைய திறமை வெளிப்படவில்லை. திமுக சிவாஜி கணேசன் இருந்திருந்தா திமுக உச்ச நிலை கொண்டு வச்சிருப்பான். கொண்டு போய் கலைனா என்னன்னு தெரியாத கட்சியில போய் இருந்து கூத்தாடினு சொன்ன கட்சியில போய் இருந்தான். கடைசி வரைக்கும் வழங்கல. அவ்வளவு பெரிய நடிகன். ஆனால் மறைக்க முடியாது, அண்ணாவால் தான் வாழ்ந்தார் என்பதை யாரும் மறைக்க முடியாது. ஏனென்றால் சிவாஜிங்கிற சிவாஜி கணேசன்ல சிவாஜிங்கிறது என்ன கேட்பாங்க யாராவது? அவங்க பாட்டம் பேரா, தாத்தா பேரா, அப்பம் பேராது சிவாஜி கணேசன். அண்ணாவுடைய நாடகத்தில் இருக்கிற கேரக்டரோட பேரு சிவாஜி. அண்ணாவுடைய நாடகத்தில் சிவாஜியா கணேசன் நடித்ததுனால பெரியார் பட்டம் கொடுத்தாருங்கிறனால ஒரு வெங்காயமும் இல்லை. பெரியாரை வச்சுக்கிட்டு பெரியார் இருக்கும் பொழுது இந்த நாடகத்தை நடத்தி காக்கிறார்கள். ஒரு மாநாட்டில் ஐயாவுக்கு நாடகத்திலாம் ஒன்றும் ஈடுபாடு கிடையாது, ஏன்னா கலையெல்லாம் அவருக்கு சம்பந்தமே இல்லாது. ஆனால் அந்த நாடகத்தை பார்த்து விட்டு பெரியார் சொன்னார், நான் 100 மாநாடு நடத்துறதுக்கு பேரா இந்த நாடகம் போதும் போல இருக்க கூட்டத்தில் அவர் சொன்னார். அப்படி சொன்ன பொழுது இந்த சிவாஜியார் நடித்த பையன் யாரு அப்படின்னு கேட்டார். இவர் வந்து நின்றார். என்னமா அந்த பையனை சிவாஜினே சொல்லலாம் என்று சொன்னார். அண்ணா மீண்டும் அந்த நாடகத்தை ஒட்டவாட தியேட்டரில் போட வைத்து மறுபடியும் பெரியாரை வச்சு மறுபடியும் அதை சொல்ல வச்சார் அண்ணா. அண்ணாவுடைய கேரக்டர் தான் இன்னைக்கு கணேசனுக்கு அடையாளம் சிவாஜிங்க. ஆனா சொல்லலையே அண்ணாரு கடைசி வரைக்கும் சொல்ல. பாவம், அவ்வளவு பெரிய மனுஷன் அந்த கட்சியை விட்டு சிவாஜி கணேசன் பெரிய வரலாறு பாருங்க. சிவாஜி கணேசன் கழகத்தை விட்டு போறதுனால எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தாரியா. எம்ஜிஆர்னு ஒரு ஆள் வந்து அவர் முதலமைச்சராகி இப்ப அவரு பேரை சொல்லிட்டு அவருக்கு சம்பந்தம் உள்ளவர் அம்மா வந்த ஆண்டு இவ்வளவு கூத்து நடக்குது. இவ்வளவுக்கும் காரணம் சிவாஜி கணேசன். சிவாஜி திமுக விட்டு போகலன்னா எம்ஜிஆர் இல்ல. சிவாஜி போனாரு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே ஒவ்வொரு திமுக தொண்டனும் தான் கை காச செலவு பண்ணி தான் சாப்பிட்டு தான் டீ குடிச்சிட்டு டீ கடையில பார்பர் ஷாப்ல சைக்கிள் கடையில என்னடா சிவாஜி நடிக்கிறான், எம்ஜிஆர் நடிக்கிறார் பார். ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் கருப்பு சிவப்பு கொடிய போட்டார் டைட்டில்ல. பழைய படம் வந்தா பாருங்க நாடோடி மன்னன். கருப்பு சிவப்பு கொடி அவர் கண்டுபிடிச்சதா? திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய வளர்ச்சிக்கு சாதகமாக போனது. அதுக்கு காரணம் சிவாஜி கணேசன் மேல ஏற்பட்ட கோபம். அப்படி போற சிவாஜிய தஞ்சாவூர் கரந்த சண்முகவடிவேல் என்பவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் நடத்தி அண்ணாவை தலைவராக கூப்பிட்டார். இன்னைக்கு எந்த தலைவனாலும் வருவானோ? துரோகம் பண்ணிட்டு போன ஒரு ஆள் நடிக்கிறான், அந்த நாடகத்துக்கு தலைவரான கூப்பிடுறாரு கரந்த சண்முகவடிவேல். அதுக்கு அண்ணா வந்தார். இந்த கூத்த பாருங்க, அண்ணா வந்தார். அந்த நாடகத்தை பற்றி பேசுகிற பொழுது கணேசா வந்து மேடையில் நின்றாராம் பக்கத்துலனா, நேராக பார்க்கலனா, செய்தி கேள்விப்பட்டது. தம்பி கணேசன் எங்கிருந்தாலும் வாழ்க, எப்படி இருந்தாலும் வாழ்க என்று அண்ணா சொன்னார். இங்கே பேசுறது தான் நெஞ்சிலூராய சினிமா படத்தில் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு கண்ணதாசன் எழுதின பாட்டுக்கு முதல் அடி அண்ணா சொன்னது தான். எனவே ஒரு கலைஞனை அவர் அப்படி பாராட்டி அறிமுகப்படுத்தியதோடு அல்ல, அவர் வெளியே போனாலும் அவருடைய கலையை அவர் மதித்தார், அவர் பாராட்டினார். நான் முன்பே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், நினைவுக்காக திரும்ப சொல்லுகிறேன். கண்ணதாசன் சப்பத்தோடு போய் சேர்ந்து தமிழ் தேசிய கட்சி நடத்தி மானா வாரியா திட்டான் ஒரு புறா கண்ணதாசன். 62 விலைவாசி போராட்டம் நடக்க போகிற சமயம் சென்னை கோகுலா ஹாலில் வேலவேந்தனுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழா நடந்தது. அந்த வெளியீட்டு விழாவுக்கு பன்மொழி புலவர் அப்பா துறையார் தலைவர் அண்ணா அவர்கள் பேசினார்கள், கவிதையை பற்றி பேசினார். நம்மகிட்ட நிறைய கவிஞர்கள் இருந்தார்கள், சில பேர் போயிட்டாங்க. சுரதா பற்றி சொன்னார், வாணிதாசன் சொன்னார், கண்ணதாசன் சொன்னார். கண்ணதாசன் மிகப்பெரிய கவிஞர், சொல்வளமிக்க கவிதைகளை அழகாக யாத்து கொடுக்கிறவர். அவர் போனது நமக்கு நட்டம். அண்ணா சொல்றார், அவர் போனது பெரிய இழப்பு. என்ன அவரை பற்றியே பேசுகிறீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். நான் கண்ணதாசனை புகழவில்லை என்றால் கண்ணதாசன் கவிஞன் இல்லை என்று ஆகாது, எனக்கு தமிழ் தெரியாது என்று ஆகும். சொல்வானா யாராவது இன்னைக்கு? அவருடைய விளைவு என்ன? விளையாட்டு போராட்டத்தில் அண்ணா ஜெயிலுக்கு போயிட்டார். தன்னுடைய பத்திரிகையில கண்ணதாசன் எழுதினான், உனக்காக ஓர் இரவெல்லாம் அழுதேன். இதை பேசினவனுடைய விளைவு. அண்ணா சாவதற்கு முன்னால் அமெரிக்காவுக்கு வைத்தியத்துக்கு போன பொழுது தன்னுடைய கடிதம்ங்கிற ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தார் அப்ப கண்ணதாசன். அதில் எழுதினார், எத்தனை கோடி செலவானாலும் சரி அந்த உயிர் இந்த நாட்டுக்கு தேவை என்று எழுதினார். அண்ணா இறந்த உடனே 20வது நூற்றாண்டின் தமிழுக்கு தாயும் தந்தையும் அவரையும் எழுதினான். ஆனால் அவனால் நிறையா இருக்க முடியல, அதான் கஷ்டம். அடுத்தால தஞ்சாவூர் வந்தாங்க கூட்டத்துக்கு, காங்கிரஸ் மீட்டிங்க்கு, பொய் சொன்ன வாய் கொடுத்து செத்தாருன்னு பேசினான் கண்ணதாசன். நான் கேட்டேன், அப்ப என்னமோ அந்த அளவுக்கு நல்ல வேலை நான் வைக்கலாயிட்டேன், உடனே போய் அடிக்க முடியல. அப்ப அடிக்கிற காலமாக இருந்தால் அடிக்க போயிருக்கலாம். இப்படி பேசினார், அப்படி எழுதின கண்ணதாசன் பொய் சொல்லி பழச்சதுனால பொறுத்து செத்தார். நாசி என்று சொல்லிட்டு அவர் தலைமாட்டில் 90 கிடந்த அது வாசலாம். அண்ணா படுக்கையில் இருக்கிற பொழுது எல்லா கோயில்களையும் வழிபாடு நடத்தி பிரச்சாரத்தை அனுப்பிச்சுட்டே இருந்தான். அது அண்ணாவா காரணம் இருக்கு? அந்த பரம நாஸ்திகளுக்கு அத்தனை சமயவாதிகளும் தோல்வி நடத்தணும். நாஸ்திகனும் வாழ்வதற்கு சாமியை கும்பிட்டான், அதுதான் ஒரு அண்ணா. அது அந்த பெருமை அவனுக்கு தெரியல, அது பொழப்புக்கு பேசுறவன் தானே. எனவே எல்லா விஷயங்களிலும், ஏனென்றால் கலையன் வாசன் வந்து அவ்வையார் படம் எடுத்தார், அவ்வையார் படம் நிறைய செலவு பண்ணி எடுத்துட்டார். அது அவர் நினைத்த அளவுக்கு வெற்றி படம் இல்லை, பெரிய படம், பெரிய ப்ரொடக்ஷன். அதுக்காக அண்ணாவை அழைத்து போய் அண்ணாவை அழைச்சு காட்டினார், வாசன் இந்த படத்தை பத்தி நீங்க எழுதணும் என்று சொன்னார். அண்ணா படத்தை பார்த்த, உங்களுக்காக நான் ஒரு உதவி செய்கிறேன், இதை பற்றி நான் எழுதலைன்னார் அண்ணா. சொன்னாங்க, நான் எழுதுனா உங்களுக்கு விரோதமாக போயிடும், உங்களுக்காக நான் அதை பற்றி எழுதலைன்னார். அண்ணா எழுதினால் அந்த படம் வெற்றி படமாக போகும் என்பது வாசனுக்கு தெரிந்தது. அவருடைய கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி கலைவாணர் NSK அவருடைய சிலை திறப்பு விழா சாவதற்கு முன்னால், அதுதான் கடைசி விழா. அந்த பேச்சு கூட சீடி இருக்குன்னு நினைக்கிறீங்க. மெலிந்த உடல், அந்த குரலும் தளர்ந்து போய் அவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி கலைவாணர் NSK-யினுடைய சிலை திறப்பு விழா. எனவே தமிழகத்தினுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கலந்து கொண்ட அண்ணா தமிழ் கலையை வளர்த்தார். பெரியார் சொன்னார், தமிழ் படித்ததுனால தான் தமிழ் முட்டாளாக இருக்கான். திருக்குறளை பற்றி மாநாடுலாம் நடத்தினார், ஆனால் கடைசியில் ஆமா அதுலேயும் பிற்போக்கு கருத்து இருக்குன்ற வளவே வள்ளலாரை பற்றி சொன்னாங்க. தேவடா நல்லா தான் சொல்லியிருக்கான், கடைசியில் பார்த்தா அவனும் ஒரு பண்டாரம் தான்ட்டார். பெரிய எரிய விட்டு வைக்கல. இங்கிலீஷ்ல எல்லாரும் பேசணும்னு பட்டவர்த்தனமா சொன்னார். வீட்டில் இங்கிலீஷ் பேசு, அன்னைக்கு அறிவு வரும்னு சொன்னார். அது பகுத்தறிவுக்கு விரோதமான விஷயம். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு பெரிய என்ன இங்கிலாந்துல இருக்கோம் முட்டா இல்லையோ, இதுக்கு பெரியாரே பதில் சொன்னார் ஒரு தடவை. நீங்க என்னங்க எல்லாத்தையும் திட்டுறீங்க, அமெரிக்காவில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா போடுறான் அப்படின்னு ஒரு பெரியார கேட்டா, நான் என்ன முட்டாள் இந்தியாவில் மட்டும் இருக்கான் நான் சொன்னேன் என்று கேட்டேன். அதுக்கு அவரே பதில் சொன்னார். ஆனால் அண்ணா அவர்கள் பகுத்தறிவு பார்வையோட பார்த்தாலும் தமிழ் மரபு, தமிழ் இலக்கியம், தமிழ் கலை எல்லாவற்றையும் பேணி பாதுகாப்பதற்காக பாடுபட்டார். ஆனால் தான் உலகத்தமிழ் மாநாடு நடத்தினார். அவர் காலத்தில் தான் இலக்கியங்கள் வலியுறுத்தி பதிப்பு வந்தது, சங்க இலக்கியம் எல்லாம். இதில் நாடகம் என்பதும் அந்த காலத்தில் திமுக நாடகம்னு திமுக நாடக குழுக்கள், பல நாடக குழுக்கள் திமுக ஆதரவுக்காகவே இயங்கின. அது எல்லாம் அண்ணாவுடைய கலை சார்புத்தன்மையை காட்டும். அப்படிப்பட்ட இந்த முன்னுரையோடு நம்முடைய டாக்டர் ரவீந்திரன் அவர்களை அண்ணாவின் நாடகங்கள் என்ற தலைப்பில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முறை அந்த செவ்வாழை நாடகத்தை நாங்கள் திரையிலே காட்டுவோம், காட்டுவதற்கு அறிவித்துவிட்டு காட்டுகிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரை நிகழ்த்துவதற்கு ஏற்றுக்கொண்டமைக்காக ரவீந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி உங்கள் அனைவர் சார்பாகவும் அவருக்கு இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன். ரவீந்திரன் அவர்கள் கொஞ்சம் நேரம் நான் கூடவே அவர் தான் நேரம் ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டே அவர் பல விஷயங்களை அவர் சுருக்கமாக குறைத்து விட்டார். ஆனால் ஒரு ஒரு நல்ல ஆய்வாளர் என்கிற முறையில் நம்ம கூர்ந்து கவனிச்சிருக்கணும். ஏன்னா எல்லாரும் பேசுவது போல அவர் பேசாமல் உண்மையாகவே அண்ணாவுடைய நாடக ஆசிரியர் என்கிற முறையில் அவருடைய சிறப்பு என்ன என்பதை மிகவும் கூர்ந்து நோக்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு நாம் மிகவும் நன்றி சொல்ல வேண்டும். இதே வகையில் இன்னும் நிறைய அவரால் சொல்ல முடியும். அவருக்குள்ள ஒரு பயம் என்ன, பல்கலைக்கழகத்தில் பேசி பேசி அங்கெல்லாம் 20 நிமிஷத்தில் பேசுன்றாங்க. அந்த மாதிரியே அவர் பழகிவிட்டார். ஆனால் நல்ல முறையில் நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு நான் பார்க்காத கோணங்களில் இதுவரை நான் சிந்திக்காத முறையில் அண்ணாவுடைய நாடகத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நம்முடைய ரவீந்திரன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் ஓரிரோவில் போய் த யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், இந்த யூனிட்டிஸுங்கிற அரிஸ்டாட்டல் தியரியை இப்போ கல்லூரியில் நாடகம் படிக்கிறவங்க கூட ஞாபகம் வச்சுருக்கானு தெரியாது. இந்த அரிஸ்டாட்டல் தியரியை பொருத்தி நான் இதுவரையில் ஓரிரவு பார்த்ததில்லை. காரணம், நான் தலைவராக பார்த்துட்டேன், நாடகமாக பார்த்துட்டேன். அவர் ஒரு டெக்னிக்கலாக நாடகத்துறையில் ஊறி இருப்பதால் அந்த அரிஸ்டாட்டல் தியரியை வச்சு நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்படி பல கருத்துக்களை நம்முடைய ரவீந்திரன் அவர்கள் அண்ணாவுடைய நாடகாசிரியருங்கிற சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். அவருடைய கட்டுரையை நான் வந்து இன்னும் விரிவாக ஒரு கட்டுரை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு பேசுறதோட விடாமல் ஏன்னா அந்த கட்டுரையை, இந்த எல்லா உரைகளையும், நான் நடத்துகிற எல்லா சொற்பொழிவுகளையும் தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்கு அவர் தருகிறார் என்றிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அந்த செவ்வாழை நாடகம் திரையிடப்படுகிற பொழுது அது அதில் உள்ள சிறப்பை பற்றி ரவீந்திரன் அவர்களே அதை விளக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவசரப்பட்டான், டிவி வருது, சாப்பிட்டு போகலாம். எனக்கு நினைவுக்கு வருது, ஓரிரவு நாடகத்தில் டாக்டர் சேகரம் ரத்தனமும், சேகரா வந்து சினிமா படத்தில் நாகேஸ்வர ராவ் நடித்தார், ரத்தனமா கே ஆர் ஆர் நடிப்பார். ரெண்டு பேரும் சாலையில் நடந்து போவாங்க இரவுல. ஒருத்தர் குடிச்சிட்டு எடுத்தாப்புல வருவான், மகாராஜா மாதிரி வருவான். இதான் எங்களுக்கு சங்கீதம், இதான் எங்களுக்கு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டே வருவார் கேஆர். சேகர் வந்து மேல்தட்டு மகன், அவன் டாக்டர். ஆனால் மேல்மட்டத்து குடியில அந்த நாகரிகத்தை சேர்ந்தவன், ரத்தனம் திருடன், அவன் கீழ்த்தட்டு மக்களோடு வாழ்கிறவன். இந்த ரெண்டு பேரும் வருகிற பொழுது அவன் குடிச்சிட்டு இந்த கூத்து அடிச்சுட்டு வரான்ல, அப்ப ரத்தனம் சொல்லுவாரு, எல்லாம் உங்க உலகத்தில் உணவுதான் இதுவும், எங்களுடைய உங்க உலகத்தில் இருக்கிறது காக்கு போட்டு மூடி வச்ச சீமச்சாராயம் மாதிரி, நாங்க திறந்து வச்ச கல்லுப்பானை. அண்ணா சொன்னோம் கீழ்த்தட்டில் இருக்கிற கல்லு சாராயம் குடிக்கிறான, நாங்க திறந்து வச்ச கல்லுப்பானை, நீங்க காக்கு போட்டு மூடின சீமச்சாராய பாட்டில் என்று கேஆர் சொல்லுவார். வேலைக்காரி நாடகத்துக்கு போனா பணத்தை வைத்து எண்ணெயா கண்டி, என்னது தங்கத்திலே அரிசி செய்து வரி ஈசியா வரும், கம்பீர மோர்குழம்பும் எல்லாம் அந்த உயர்நாக நகைகளா சொல்லி இதையா சாப்பிட்டீர், நீ எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு தானே சாப்பிட்டீர். அந்த வசனம் சொல்லுகிற பொழுதும் இவர் சொன்னார், நல்லா ஒன்று சொன்னார், அதை வந்து போற பக்கம் சொல்லிட்டு போயிட்டார். நாடகத்தில் வசனம் எழுதுவதிலிருந்து நாடக கதை கதையெல்லாம் ஒரு புறம், என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்துவது மேடையில், இதற்கு நாகரிகத்தையும் உயர்வையும் அந்தஸ்தையும் அண்ணா அவர்கள் கொடுத்தார். அண்ணாவை பார்த்துதான் கலைஞர்லேருந்து திமுகல இருந்து அவ்வளவு தூரம் நாடகம் எழுதியிருக்கிறார். கலைஞர் மட்டும் சினிமா வசனம் எழுதலை, ஆசத்தம்பி எழுதியிருக்கார், எல்லாம் அரங்கங்கள் எழுதினார். திமுக இருக்கிற அவ்வளவு பேரும் அண்ணாவை பார்த்து இந்த கதை எழுதுவது நாடகம் எழுதுவது எல்லாவற்றையும் கை கொண்டார்கள். அந்த வேலைக்காரி நாடகத்தை பார்த்து கல்கி ஒரு விமர்சனம் எழுதினார். அப்பொழுது எல்லாரும் தாக்கினார்கள், வேலைக்காரி நாசியத்தை பரப்புகிற கதை, காளி காளிக்கு கண்ணில்லைன்னு கேஆர் திட்டிட்டு போடுறாங்க கதை வரும், நாசியத்தை பரப்புறாங்க எல்லாரும் எடுத்தாங்களாம். அதை கல்கி நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற, அந்த ஹீரோ காளியை நம்பி எல்லாம் பண்ணா நடக்கல, காளி சோதனை பண்ணா பிறகு அவன் ஜெயிச்சுட்டான, காளி கருணை காட்டினாள், காளியின் கருணைன்னு தலைப்பு போட்டு வேலைக்கார நாடகத்துக்கு விமர்சனம் எழுதினாராம் கல்கி. இந்த விமர்சனத்தை பார்த்து ராஜாஜி யாருக்கு லெட்டர் எழுதினார், ராஜாஜி ஒருத்தர் கடிதம் எழுதினார். அந்த விமர்சனத்தை பார்த்தேன், ரொம்ப நல்ல விமர்சனம் எழுதியிருக்கிறார். கல்கி எழுதின விமர்சனத்தை வரவேற்று அண்ணாவுடைய நாடகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தையும் வரவேற்று கவர்னர் ஜெனரலாக இருக்கிற ராஜாஜி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இதை கல்கியினுடைய வரலாறு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார்கள். கல்கி அவர்கள் அவர் ரொம்ப ரொம்ப பெரியவர், அதுக்கு ஒரு அடையாளம் இது பரணிதரன் சொன்னது. பரணிதரன் அவர் பரணிதரன் அவர் கூட இருக்கவர், அவர் ஒரு கதை சொன்னார். கல்கியினுடைய மகனுக்கு திருமணம், அதுக்கு ஐயா அவர் கூப்பிட்டுருக்காரு, பெரியார் வந்திருக்கார், நீங்க 12 மணிக்கு வந்தா போதுங்கய்யா அப்படின்னு சொன்னாராம் கல்கி. ஏப்பா நான் காலையில் வரேன்னாராம். வேணா ஐயா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும், ஏன்னா எல்லாம் சாஸ்திரவர்த்தமா திருமணம் மரபுப்படி நடக்கிற திருமணம், அதுக்கு பெரியாருக்கு பிடிக்காது, நீங்களே வந்து கசப்பா இருக்கணும், நீங்க வரவானா ஐயா 12 மணிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா. அப்போதே அவர் 12 மணிக்கு வந்தார் பெரியார். எல்லாம் முடிஞ்சவொன்னா பொண்ணு அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் சொன்னார். உடனே பெரியார் திண்ணூர் கொண்டு வர சொல்லி ரெண்டு பேருக்கும் பூசி விட்டாராம். மணமக்கள் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க, திருநீர் கொண்டு சொல்லி பூசி விட்டுருக்கார் பெரியார். இதை ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டான் பிரஸ்காரன், போட்டோ எடுத்து இதை செய்தியாக போட்டு போட்டோவோட அடுத்த நாள் பத்திரிகையில் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இது கல்கி கிட்ட போச்சு, கூப்பிட்டாராம், யாரா அதை பண்ணதுன்னு, இல்லை நான் தான் போட்டேன் அறிவு கட்டவுடனே, இதில் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது எனக்கு தெரியும், ஏன் சந்தோஷத்துக்காக பண்ணாரு, அதை படத்தை போட்டு கொச்சப்படுத்துறியா அவரை அப்படின்னு அதை படத்தை கிழிச்சு போட்டார். கல்கி எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க, பெரியார் தா சந்தோ மகிழ்ச்சி அடையணுங்கிறதுக்காக பண்ணாரு. அது சொல்லி அவர் கொள்கைக்கே வேண்டி வைக்கிறார் அவர்த்த அப்படின்னு அவர் நிறுத்திட்டார். அப்படிப்பட்ட கல்கி. அதனால அண்ணாவினுடைய அண்ணாவுடைய கருத்துக்களுக்கு எதிரானவர் கல்கி, அதில் ஒன்றும் ஒத்துப்போயில்லை. ஆனால் ஒரு கலைஞர் என்ற முறையில் நாடகத்தில் சீர்திருத்த கருத்துக்கள், ஜாதி ஒழிப்பு, கலப்பு திருமணம், தீண்டாமை ஒழிப்பு, அப்புறம் பணக்காரர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறது, ஏழைகளுடைய நன்மை, இதை பற்றியெல்லாம் அண்ணா எழுதியதை கல்கி ஆதரித்தார். ஆதரித்து வெளிப்படையாக எழுதினார். எல்லாரும் அண்ணாவை திட்டுகிற பொழுது ஏயா திட்டுறேன்னு சொல்லி சண்டை போட்டு அவர் விமர்சனம் எழுதியிருக்கிறார். நான் சொன்ன முதல் விமர்சனம் இருக்கு பாருங்க, இதோ ஒரு பெர்னாஷா இருக்கிறார், இதோ ஒரு இப்சன் இருக்கிறார், இதோ ஒரு கேர்ள்ஸ் ஒர்தி இருக்கிறார் என்று சொன்னது கர்நாடகம் என்ற பெயரில் அவரை விமர்சனம் எழுதுவார் ஆறாவது பாடல் பகுதியில். அதுல வந்த விஷயம், அதனுடைய விளைவு என்ன என்றால், கல்கி மறைந்த பொழுது அண்ணா அவருடைய பெருமைகளை தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார். அவர் ராஜாஜி சோழர் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டார், அதனால எவ்வளவு தொல்லைகளுக்கு ஆளானார் கல்கி. ஆனா தன்னுடைய குருவுக்காக எல்லா கஷ்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நல்ல சிந்தனையாளர், தமிழுக்கு உயிர் கொடுத்த எழுத்தாளர் அப்படின்னு அண்ணா எப்படி அண்ணாவை எப்படி கல்கி மனம் திறந்து பாராட்டினாரோ, அப்படி கல்கி இறந்த பொழுது அண்ணா அவர்கள் அவரை பாராட்டினார். அதே போல அண்ணா அவர்கள் ரவீந்திரன் அவர்கள் சொன்னார்கள், பெர்னாட்ஷா நாடகாசிரியராக அறிமுகமாவதற்கு முன்னால் அவர் மியூசிக் கிரிட்டிக், இசை விமர்சனத்தை எழுதிட்டு இருந்தார் பத்திரிகையில், நாடக விமர்சனம் எழுதி கொண்டிருந்தார். அதே போல அண்ணா அவர்கள் தமிழ் இசை இயக்கத்தில் பாடுபட்டவர், இசையை பற்றி விமர்சனம் பண்ணுவார். எம்எஸ் அவர்கள் கொடிகட்டி பறந்த காலத்தில் அவர் வந்து மேல்தட்டு மக்கள் ஆதரித்தார்கள். அண்ணா கேபிஎஸ் ஆதரித்து எழுதினார். கேபி சுந்தராமா தமிழ் பாட்டே பாடுவாங்க, அதனால கேபி சுந்தரமாவை பாராட்டி எத்தனையோ கட்டுரைகள், தண்டமாணி தேசிகரை பாராட்டி எத்தனையோ கட்டுரைகள். அது இந்த கலைகளை காப்பாற்றுவதில் அவர் யாருக்கும் சளைத்தவர் அல்ல. தெருக்கூத்து பார்த்தார்னு சொன்ன தெருக்கூத்துல என்ன சீர்திருத்தானோ பண்ணா, சாகர வரைக்கும் தெருக்கூத்து பார்த்துருக்கிறார். கடைசி வரையில் சினிமா பார்க்கறது அவருக்கு ரொம்ப ஆசை. அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது திருச்சிக்கு வந்தார். ஒரு தடவை வந்த உடனே நம்ம ஊர் வக்கீல் யு தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் போயிருக்கார் பார்க்கறதுக்கு. எல்லா அனுசரியும் வேக வேகமாக போகணும்னு அனுப்பிச்சுட்டு இருந்தாராம். அண்ணா வேலையை முடிச்சு சாப்பாட்டுக்காக காத்துக்கிட்டே இருந்தார். முதலமைச்சர் சாப்பாட்டு என்னன்னா, யாரோ பழைய கட்சிக்கார வத்த குழம்பும் அப்பளமும் கொண்டு வர்றான், அந்த சாப்பாட்டுக்கு காத்து கிடந்தார். சாப்பிட்ட உடனே ஏன் எல்லா அதிகாரிகளையும் போக சொன்னார்னா, அதை முடிச்சுட்டு பிளாசா டைஸ் சினிமா பார்க்க போனார். இப்ப கண்டோன்மெண்ட் ஏரியா இருக்க, இப்ப அந்த தியேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம், அங்க பிளாசா டைஸ் இருந்தது. அந்த பிளாசாவில் படம் பார்க்க போனார் அண்ணா வேகமா. சினிமா பார்க்கறத கடைசி வரைக்கும் வைத்திருந்தார். கலையில் இருக்கிற அவரது ஈடுபாடு, கலையில ஈடுபாடு என்பதால் இந்த நல்ல தம்பி என்ற படம் இருக்க அவர் நாடகம் எழுதி கொண்டிருந்தார். சினிமாவுக்குன்னு அவர் வசனம் எழுதல. கிருஷ்ணன் பஞ்சு ரெண்டு பேரும் ஒரு ஆங்கில படத்தை பார்த்தார்கள், அந்த படத்து பேரை மறந்துட்டார். அதுல ஒருத்தர் பொழுது பணி செய்து கடைசியில இறந்து போறான். அதை என்எஸ்கே அழைச்சிட்டு போய் காமிச்சாங்க, கிருஷ்ணன் பஞ்சு இதை நம்ம படம் எடுக்கலாம். என்எஸ்கே என்ன பண்ணார், அண்ணாவை கொண்டு வந்து காட்டுவான், அவர் பார்க்கட்டும்னு சொன்னார். அண்ணா அவர்கள் அதை பார்த்தார்கள். அதை பார்த்துட்டு எழுதினது நல்ல தம்பி. எனக்கு சினிமாவுக்கு எழுதி பழக்கம் இல்லை, நான் எழுதுறேன் நீங்க சரி பண்ணீங்கன்னு சொல்றேன். கிருஷ்ணன் பஞ்சு எழுதின ஒரு சின்ன கட்டுரையிலேருந்து நான் இதை சொல்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதிட்டு வந்த வசனம், எழுதி வச்சிருந்த பகுதிகளை பார்த்தா நாலு படம் எடுக்கலாமா. அவரை எழுதிட்டார், சினிமாவுக்கு எப்படி எழுதுறதுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் அதை படமாக எடுக்கிற பொழுது அந்த எழுத்தாளருங்கிற அந்த கௌரவம் இருக்கு பாருங்க, த ப்ரைட் ஆஃப் யர் ரைட்டர். என்எஸ்கே மேல ரொம்ப உயிரை வச்சிருந்தவர் அண்ணா. ஆனால் என்எஸ்கே அவர்கள் நல்ல தம்பி படத்துக்காக தன்னுடைய கிந்தனார் கதா கலட்சேபத்தை சேர்க்கறதுக்கு அண்ணாவிட்ட சொல்லாம சில பகுதிகளை வெட்டிட்டார். பன்னாட் ஷா அப்படிதான் பண்ணுவார். பன்னாட் ஷா நாடகம் எழுதுனா அந்த டைரக்டரோ நடிகர்களோ ப்ரொடியூசரோ அதில் சில பகுதியை நீக்க வேண்டும் என்று நினைத்தால் பன்னாட் ஷாவை கேட்கணும், இதை எடுத்துருவாங்க சொன்னால் எடுத்துருவார். ஆனால் அவரை கேட்காமல் எடுத்தால் தொலைஞ்சாங்க. அதே போல என்எஸ்கே அவர்கள் அண்ணாவுக்கு அண்ணாவை கேட்டுக்கொள்ளாமல் சில பகுதிகளை எடுத்து விட்டதால என்எஸ்கேக்கு அதற்கப்புறம் சினிமாவுக்கு எழுதவே இல்லை. மனமான கலைஞர் தான் எழுதினார். என்எஸ்கேக்கு எழுது, ஆனால் என்எஸ்கே மேலே அண்ணாவுக்கு மரியாதை உண்டு. இந்த எழுத்தாளர்ங்கிற கௌரவம் இருக்குல்ல, தன்னை கேட்காம அவர் எழுத்த மாத்தினார, அதனால இருக்கு. இவை கலையில ஈடுபாடு, கலை என்பது வெறும் வருமானத்துக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் அல்லாமல் கலை என்பது மக்களுக்கு அறிவு புகட்டுவதற்கு. நம்ம எல்லா புராணங்களும் அறிவு புகட்டுவதுதான், ஆனா அறிவு புகட்டுவதற்கு பதிலாக அதை தப்பா நம்ம பயன்படுத்திட்டோம். எல்லா புராணங்கள்லையும் தீமை தோற்கவும் நன்மை வெல்லவும் நம்ம புராணம் முடிக்குது, அதான முடியுது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், தீமையை கண்டா உங்களுக்கு பயம் வருது. நம் புராணம் என்ன சொல்லுது, ராமன் ராவணன் இருக்கிறான், பிரகலாத அப்பாவை இருக்கிறான், நன்மை தீமையை எதிர்க்கிறது, தீமை அழிகிறது, நன்மை வெல்கிறது, அது சொல்றதுதான் புராணம் நமக்கு. ஆனா அது நமக்கு கிடைக்கலப்போ, புராணத்தை பார்த்து வேற விஷயம் தான் நமக்கு கிடைச்சது. அதை போலவே அந்த கருத்தின் அடிப்படையிலேயே அண்ணா அவர்கள் நல்ல கருத்துக்களை மக்கள் மனதிலே விதைப்பதற்காக கலையை பயன்படுத்தினார், அதிலே வெற்றி அடைந்தார். அவர் பெரியாரால் பரப்ப முடியாத, பெரியார் மூலம் மக்களுக்கு சென்றடையாத பல கருத்துக்கள் அண்ணாவினுடைய நாடகங்களால் சென்றடைந்தது என்பதை பெரியாரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். எனவே அந்த முறையில் இன்றைக்கு அண்ணாவின் நாடகங்களை இப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா லேர்னடா, கற்றறிந்த தன்மையோடு, அதை பற்றிய ஒரு ஆய்வுரை நிகழ்த்திய ரவீந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் ஒரு முறை அவருடைய செவ்வாழையை திரையிடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.